الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: العبادة في الفتنة كهجرة إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், சலாத்தும் சலாமும் இவ்வுலகுக்கு அருளாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் முஃமினாக வாழ்கின்ற ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவன் படைத்த நாட்களை காலங்களை எப்போதும் ஒரே நிலையில் அல்லாஹ் வைப்பது கிடையாது. உலகத்துடைய நிலைமைகளை மாற்றுவதென்பது இந்த உலகத்தில் இறைவனுடைய ஒரு வழிமுறையாக சுன்னாவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலம், மக்காவிலே வாழ்கிற போது நபி அவர்கள் வாழ்ந்த அந்த காலம், தனது வாழ்வில் கடைசியாக கழித்த 10 வருட காலம், இந்த 2 விதமான காலங்களுக்கு மத்தியிலே பல்வேறுபட்ட வித்தியாசங்களை சஹாபாக்கள் நபி அவர்கள் அனுபவித்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஹதீஸிலே சொல்கிற போது சொன்னார்கள்: இந்த உலகத்தில் இன்ன மின் வராஇக்கும் அய்யாமஸ் ஸபர். தோழர்களை பார்த்து சொன்னார்கள்: நீங்கள் வாழ்கிற காலத்துக்கு பின்னால் ஒரு காலம் வர இருக்கிறது, அந்த காலம் ஐயாமுஸ் ஸபர், பொறுமையின் காலம் என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் தான் ஒரு மனிதன் சொல்வான், இன்று சொல்வான், நேற்றைய நாளை விடவும் இன்றைய நாள் மோசமான நாளாக மாறியிருக்கிறது. அதே மனிதன் நாளைய தினத்தில் சொல்வான், நேற்றை விடவும் இன்ற நாள், இன்றைய தினம் மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: ஒரு நாள் மற்ற நாளை விட மோசமான நாளாக, ஃபித்னாக்கள் நிறைந்த நாளாக மாறும். அதுதான் கியாமத் நாளுடைய மிகப்பெரிய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸிலே, ஒரு சபையிலே ஃபித்னாவுடைய அடையாளங்களை சொன்னார்கள். இந்த உலகத்தில் ஃபித்னா என்பது வெறுமனே ஒரு பெண் கவர்ச்சியாக
அல்லது ஆபாசமாக பெண்கள் வெளியேறுவது மாத்திரம் அல்ல ஃபித்னா. ஃபித்னாக்கள் என்பது கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் அமல் செய்ய முடியாத ஒரு காலம், பள்ளிவாசலுக்கு வர முடியாத ஒரு காலம், ஹஜ் செய்ய முடியாத ஒரு காலம், உம்ரா செய்ய முடியாத ஒரு காலம், கூட்டான வணக்கங்களை செய்ய முடியாத ஒரு காலம், இதைத்தான் அதிகமான உலமாக்கள் ஃபித்னாவுடைய காலம் என்று சொல்கிறார்கள். பெரும் பாவங்கள் மாத்திரமல்ல ஃபித்னா, அமல்களை விட்டும் ஒரு சமூகம் தூரமாகுவது, பள்ளிவாசல்களை விட்டும் ஒரு சமூகம் தூரமாக்கப்படுவது ஃபித்னாவுடைய காலம். இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த காலத்திலே இந்த உலகம் முடிவதற்கான பிரதான அடையாளங்களை சொல்கிற போது சொன்னார்கள், ஃபித்னாக்கள் உருவாகும் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லீம்கள் நிலை குழம்பி போவார்கள். இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் நடக்குமா என்று ஆச்சரியப்படுவார்கள். சதரவுன உமூரன் துன்கிரூனஹ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்திலே நீங்கள் காண்பீர்கள், பார்ப்பீர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் நினைத்து பார்க்காத விடயங்களை எல்லாம் அந்த காலகட்டத்திலே நீங்கள் காண்பீர்கள், ஆச்சரியமான விடயங்களை பார்ப்பீர்கள். இப்படி நடக்குமா, இஸ்லாமிய சமூகத்துக்கு இப்படியான அழிவுகளும் சோதனைகளும் வருமா, இப்படியான சவால்களுக்கு இந்த சமூகம் முகம் கொடுக்கின்ற ஒரு நிலை வருமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். அதுதான் ஃபித்னாவுடைய காலம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் வாழுகிற இந்த காலம், நாங்கள் வாழுகிற இந்த காலம் ஒரு மிக பயங்கரமான ஒரு காலமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே ஹதீஸிலே தொடராக சொன்னார்கள். இரண்டாவது மிக பயங்கரமான ஒரு விடயத்தை சொன்னார்கள், அதுதான் லா தஃப்னா உம்மதி இல்லா பித்தானி வத்தாவும் சொன்னார்கள். எனது சமூகம் அந்த ஃபித்னாவுடைய காலத்தில் இரண்டு விதங்களில் என்னுடைய இஸ்லாமிய சமூகம் அழிக்கப்படும் என்று சொன்னார்கள். இரண்டு விதத்திலே, முதலாவது சொன்னார்கள், எனது சமூகம் அநியாயமாக கொலை செய்யப்பட்டு இனப்படுகொலைகள் செய்யப்பட்டு எனது சமூகம் அழிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பல வருட காலங்களாக இஸ்லாமிய நாடுகளிலே, அரபு நாடுகளிலே முஸ்லிம்கள் சோதிக்கப்பட்டார்கள், சிறுவர்கள் கொல்லப்பட்டார்கள், பெண்கள் கொல்லப்பட்டார்கள், முதியவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த காலத்தை நாங்கள் கண்டோம், நாங்கள் பார்த்தோம், அந்த காலத்தை நாங்கள், அந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்தோம். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த காலகட்டத்திலே காணாத, கேள்விப்படாத கொள்ளை நோய்கள், பயங்கரமான நோய்களின் மூலம் எனது சமூகம் அழிந்துவிடும் என்று இரண்டாவது இஸ்லாமிய சமூகம் உலகத்திலே சந்திக்கின்ற இரண்டாவது அழிவை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான நோய்களும் இப்படியான சோதனைகளும் மனிதர்கள் நிலை குழம்பி போகின்ற காலம் தான் நபி அவர்கள் அன்று சொன்ன ஃபித்னாவுடைய காலம், குழப்பத்துக்குரிய காலம், தெளிவு இல்லாத ஒரு காலம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஃபித்னாக்கள் சோதனைகள் நிறைந்த ஒரு காலம் இந்த உலகத்திலே வரும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தை அந்த ஈமானோடு இறை விசுவாசத்தோடு வாழ முடியாத ஒரு காலம் வரும், அதுதான் சோதனைகள் நிறைந்த ஃபித்னாவுடைய காலம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அந்த காலத்தை நாங்கள் வாழ்கிற இக்காலத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த ஃபித்னாவுடைய சோதனைகள் நிறைந்த அந்த காலத்துக்கு நபி அவர்கள் ஒப்பாக்கி சொன்னார்கள். சொன்னார்கள், ஒரு காலம் அவர்கள் நன்மைகள் செய்வதற்கான வழிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். நன்மைகளை விட்டு அந்த சமூகம் தூரமாக்கப்படுவார்கள். அந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஈமானை பாதுகாப்பதற்கு, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு, இறை விசுவாசத்தை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் செய்கிற வணக்கத்தின் பொறுமதி, ஒரு மனிதன் செய்கிற அமலுடைய பொறுமதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று மக்காவில் சஹாபாக்கள் செய்த அமலை விடவும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமல் என்று ஃபித்னாவுடைய காலத்திலே, நாங்கள் தற்போது வாழ்கிற காலத்திலே அமல்கள் செய்வதற்கான சகல சாதனங்களும் சகல விதமான விடயங்களும் தடையாக இருக்கிற காலத்தில் பொறுமையோடு ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலே ஒருவர் வணக்கத்தை செய்கிறார், இபாதத்தை செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அய்யாமு சபுர் என்ற முஸ்லீம்கள் பொறுமை காக்கின்ற அந்த காலம், கண்ணியமான சகோதரர்களே, பொறுமை என்பது எமது இஸ்லாமிய சமூகத்தின் கோழைத்தனம் அல்ல, இஸ்லாமிய சமூகத்தின் அடையாளம், நபிமார்களின் அடையாளம். ஏன் 950 வருடங்கள் ஒரு சமூகத்தின் மூலம் அடிக்கப்பட்ட, துரத்தப்பட்ட, அநியாயம் செய்யப்பட்ட உலகத்துடைய முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய சம்பவத்தை நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதலாக குர்ஆனில் சொல்லி அதை எப்படி முடிக்கிறான், நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமை நபிமார்களுடைய அடையாளம், அது கோழைத்தனம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய உதவிய உலகத்திலே இறக்குகின்ற ஒரு வணக்கம், அடையாளம். அதே போன்று சூரா ஆலு இம்ரான், கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட மிக பெரும் சோதனைகளை அந்த சூராவில் அல்லாஹ் பேசுகிறான். குறிப்பாக பத்ரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், உஹதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை, பனு இஸ்ரவேலர்களுக்கு ஏற்பட்ட சோதனை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை அல்லாஹ் பேசிவிட்டு கடைசியாக அந்த சூராவுடைய சுருக்கத்தில் கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான், இதை யா ஐயுஹல்லதீன ஆமனு உஸ்பிரு வஸாபிரு வராபிகு, ஈமான் கொண்டவர்களே பொறுமையாக இருங்கள், மார்க்கத்திலே உறுதியாக இருங்கள், மற்றவர்களையும் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் என்று அந்த சோதனைகளுக்கு பின்னாலும் அங்கு அல்லாஹ்வும் பொறுமையை கொண்டுதான் அந்த சூராவை முடிக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் நிலை குழம்பி போகின்ற ஒரு காலம் வரும். அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் செய்கிற ஒரு அமல், அந்த காலத்தில் வாழ்கிற சாதாரண ஒரு மனிதன் செய்கிற ஒரு அமலுக்கு உங்களில் 50 பேர்கள் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். சஹிஹான ஹதீஸ். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அமல் செய்வதென்பது சிரமம், அதே போன்று ஹிஜ்ரத்துக்கு முன்னால் ஏற்பட்ட சோதனைகளை விடவும் பயங்கரமான சோதனைகளை எனது சமூகம் பிற்காலத்திலே சந்திப்பார்கள். அந்த காலகட்டத்தில் ஈமானை பாதுகாப்பது சிரமமாக இருக்கும். கையில் நெருப்பை சுமப்பது, நெருப்பு தணலை சுமப்பது எவ்வளவு கஷ்டமோ அதே போன்றுதான் ஈமானையும் முஸ்லீம்களுடைய உரிமைகளையும் முஸ்லீம்களுடைய உடைமைகளையும் முஸ்லீம்களுடைய மானங்களையும் முஸ்லீம்களுடைய வணக்க வழிபாடுகளையும் பாதுகாப்பது சிரமமாக இருக்கும். அந்த காலத்தில் ஒரு மனிதன் என் பக்கம் நெருங்குகிறார், என் பக்கம் அவருடைய அமலை முன்வைத்து என் பக்கம் நெருங்குகிறார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிற அந்த மனிதனுக்கு உங்களில் 50 சஹாபாக்கள் அமல் செய்தால் என்ன நன்மையோ, அந்த காலத்தில் ஒரு மனிதன் செய்கிற ஒரு தொழுகைக்கு, ஒரு நோன்புக்கு, ஒரு குர்ஆனுக்கு, ஒரு வணக்கத்துக்கு 50 சஹாபாக்களுடைய நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே சோதனைகள் வருகிற போது அமல்களை விட்டு தூரமாக கூடிய சமூகம் அல்ல இஸ்லாமிய சமூகம். அமல்களின் மூலம் இறைவனின் உதவியை பெறுகிற சமூகமாக இந்த சமூகம் மாற வேண்டும். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், மின்னா அவ் மின்ஹும், நபியை நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த காலத்தில் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு 50 பேர்களுடைய நன்மை கிடைக்கும் என்று, ஒருவருக்கு 50 பேர்களுடைய நன்மை என்று நீங்கள் சொல்கிறீர்களே, எங்களில் 50 பேர்களுடைய நன்மையா அல்லது அந்த காலத்தில் வாழ்கிற 50 மனிதர்கள் செய்தால் எந்த நன்மையோ அது ஒருவருக்கு கிடைக்குமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், மின்கும், அடிக்கப்பட்ட, துரத்தப்பட்ட, கொலை செய்யப்பட்ட, இனப்படுகொலை செய்யப்பட்ட, ஷஹாதத்தை அடைய இருக்கின்ற சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களிலே அபூபக்கர், உமர், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹும், பிலால் ரழியல்லாஹு அன்ஹும் இவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே நீங்களும் உங்களை போன்ற 50 பேர்களும் அமல் செய்தால் எந்த நன்மையோ அந்த நன்மையை ஒரு மனிதனுக்கு அந்த கிருஷ்ணாவுடைய காலத்திலே அமல் செய்கிற போது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், உங்களில் 50 பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டால் அந்த 50 ஷஹீதுகளுக்கும் அல்லாஹ் எந்த நன்மையை வைத்திருக்கிறானோ அதே நன்மையை ஃபித்னாவுடைய காலத்திலே, சோதனைகள் நிறைந்து வழிகிற காலத்திலே அமல் செய்கிற ஒரு மனிதனுடைய ஒரு அமலுக்கு 50 ஷஹீதுகளுடைய நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபித்னாவுடைய காலத்திலே நாங்கள் அமல்களின் பால் விரைய வேண்டும், நன்மைகளின் பால் விரைய வேண்டும் என்பதற்காக அவ்வாறு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, இரண்டாவது சொன்னார்கள், அல் இபாதத்து ஃபில் ஃபித்னா கஹிஜ்ரத்தின் நிலை. கண்ணியமான சகோதரர்களே, மக்காவிலே சஹாபாக்கள் 13 வருட காலம் நபுவத்துக்கு பின்னால் பல துன்பங்களை அனுபவித்தார்கள், பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள், பல அநியாயம் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது. இந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன சொன்னான், நீங்கள் வாழ்ந்த, நீங்கள் பிறந்த, நீங்கள் வியாபாரம் செய்த, நீங்கள் திருமணம் செய்து வாழ்கிற இந்த மக்காவை விட்டும் நீங்கள் எல்லோரும் மதீனாவுக்கு செல்ல வேண்டும், அப்படி செல்லாதவர்களை குர்ஆன் சொல்கிறது அவர்கள் முனாஃபிகீன்கள். இந்த ஹிஜ்ரத்தை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கடமையாக ஆக்கினான். அந்த காலத்தில் யாரெல்லாம் ஹிஜ்ரத்தை செய்யவில்லையோ, மக்காவில் வாழ்ந்தவர்கள் யாரெல்லாம் மதீனாவுக்கு போகவில்லையோ அவர்களை குர்ஆன் சொல்கிறது நயவஞ்சகர்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத்தை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருந்தான், விதியாக ஆக்கியிருந்தான். நாங்கள் ஹஜ் செய்வதை போன்று, நாங்கள் நோன்பு பிடிப்பதை போன்று, நாங்கள் ஐங்கால தொழுகைகளை தொழுவதை போன்று ஹிஜ்ரத்து அந்த மக்கா வாசிகளுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் 60-70 வருட காலங்களாக தான் வாழ்ந்த பூமியை விட்டுவிட்டு இன்னும் ஒரு பூமிக்கு செல்வதாக இருந்தால், இன்னும் ஒரு ஊருக்கு சென்று வாழ்வதாக இருந்தால் எவ்வளவு சிரமத்தை, எவ்வளவு கஷ்டத்தை அந்த மனிதன் அனுபவிக்கிறான் என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்கிறோம். ஆனால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மையை கொடுக்கிறான். சஹாபாக்களிலே மிகவும் சிறந்தவர்களாக முஹாஜிரீன்களை இறைவன் மாற்றினான். ஏன், அவர்கள் ஹிஜ்ரத்து செய்திருக்கிறார்கள். வீடையும் மனைவிமார்களையும் சில போது பெற்றோர்களையும் தொழில் செய்த இடங்களையும் அவர்கள் விவசாயம் செய்த பூமிகளையும் விட்டுவிட்டு பெரும் கையோடு மதீனாவுக்கு செல்கிற சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன நன்மையை கொடுத்தானோ, அது என்ன நன்மை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹிஜ்ரத்துக்கு முன்னால் ஒருவர் முஸ்லீமாக இருந்து பெரும் பாவம் செய்திருந்தாலும் அவர் செய்த அந்த பயணம் ஒரே ஒரு பயணம், 340 கிலோமீட்டர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஒரு சஹாபி செய்த அந்த பயணத்தை நாங்கள் ஹிஜ்ரத் என்று சொல்கிறோம். அந்த பயணத்தின் மூலம் அந்த சஹாபிக்கு கிடைத்த பயன் என்ன, அல்லாஹ் அந்த சஹாபியுடைய பெரும்பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். இது ஒரு மனிதனுடைய ஹிஜ்ரத்துக்கு கிடைக்கின்ற நன்மை. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலத்தில் உலகத்திலே ஃபித்னாக்கள், சோதனைகள், நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டு போகும். அந்த நாளில் ஒரு மனிதன் செய்கிற ஒரு இபாதத் இன்னும் ஒரு ஹதீஸிலே ஒரு அமல், ஒரு சலவாத், ஒரு திக்ர், ஒரு சூரா, ஒரு ரகஅத், ஒரு நோன்பு, ஒரு சதகா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நான் மதீனாவிலே ஹயாத்தோடு இருக்கும் போது நீங்கள் மக்காவை விட்டும் என் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வந்தீர்கள் அல்லவா, அந்த ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் என்ன சிறப்பு உங்களுக்கு கிடைத்ததோ, எந்த நன்மை உங்களுக்கு கிடைக்க இருக்கிறதோ, அந்த நன்மையை அல்லாஹ் அந்த காலத்தில் வாழ்கிற மனிதர்களுடைய ஒரு அமலுக்கு ஒரு இபாதத்துக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, சோதனைகள் வருகிற போது, நெருக்கடிகள் வருகிற போது நிராசையாக கூடிய ஒரு சமூகம் அல்ல இஸ்லாமிய சமூகம். உற்சாகமாக அமல் செய்ய வேண்டும். 50 சஹாபாக்களுடைய நன்மை நமக்கு கிடைக்க இருக்கிறது. அன்று சஹாபாக்கள் நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்குகிற போது, நபி அவர்கள் அப்படி சொன்னார்கள், இளைய நான் ஹயாத்தோடு இருக்கும் போது இலங்கையில் வாழ்கிற நாங்கள் இங்கிருந்து நபியை சந்திப்பதற்காக மதீனாவுக்கு சென்றால் எந்த நன்மையோ அதை சஹாபாக்கள் செய்கிற போது அங்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். அந்த நன்மையை சாதாரண ஒரு முஸ்லிம் ஈமானை பாதுகாப்பதற்காக பள்ளியோடு தொடர்பாகிறார், அமலோடு தொடர்பாகிறார், இறைவனுடைய தகர்ரூபை நெருக்கத்தை பெறுவதற்காக அமல்களை செய்கிறார், அவருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ் وابتغوا اليه الوسيله وجاهدوا في سبيله لعلكم تفلحون. மூன்று வணக்கங்களை சொல்கிறான். சோதனைகளுடைய நேரத்திலே அன்று சஹாபாக்களுக்கு அடிபடுகிற போது, சஹாபாக்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிற போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். முதலாவதாக அல்லாஹ் ஈமானை சொல்கிறான், தக்குவாவை சொல்கிறான். ஈமானையும் தக்குவாவையும் முன்வைத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுங்கள். இதை குர்ஆன் சொல்கிறது. சுவர்க்கவாதிகளுடைய அடையாளங்களை, சஹாபாக்களுடைய அடையாளங்களை குர்ஆன் சொல்கிற போது சொல்கிறது, அவர்கள் எப்படி துஆ செய்வார்கள் என்றால், அவர்களுடைய தக்குவாவையும் அவர்களுடைய ஈமானையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல் வத்தபனா ரசூல் ஃபக்துபுனா மஅ ஷாஹிதீன். அந்த மக்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் செய்கிற நன்மைகளை முன்வைத்து துஆ செய்வார்கள். இதைத்தான் அல் வசீலா என்று குர்ஆன் சொல்கிறது. எங்களுடைய நன்மைகளை நாங்கள் முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலே நாங்கள் செய்கிற சதக்காக்கள், இருட்டு நேரங்களிலே நாங்கள் தொழுகிற தொழுகைகள், தனிமையில் நாங்கள் வடித்த கண்ணீர், தனிமையில் நாங்கள் பிடித்த நோன்பு, இவைகளை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் முன்வைத்து துஆ செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. இரண்டாவதாக வஃதகு இலைஹி வஸீலா, உங்களுடைய அமல்களை அல்லாஹ் அறிந்திருக்கிறான், பரவாயில்லை, அமல்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லி துஆ செய்யுங்கள். சுவர்க்கவாதிகள் ஈமானை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தை கேட்டார்கள். வத்தபனர் ரசூல், நாங்கள் நபிமார்களை பின்பற்றக்கூடிய சமூகம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற சமூகம். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், அந்த சுவர்க்கவாதிகள் அல்லாஹ்விடத்திலே சொல்வார்களாம், யா அல்லாஹ், உன்னுடைய நபியுடைய சுன்னாவை நாங்கள் பின்பற்றுகிறோம். நபியுடைய சுன்னாவை முன்வைத்து இந்தந்த சுன்னத்துக்களை நான் பின்பற்றுகிறேன், யா அல்லாஹ், எமக்கு ஏற்பட்ட சோதனைகளை போக்குவாயாக என்று சுன்னாவையும் ஈமானையும் நாங்கள் செய்கிற சாலிஹான நல்ல அமல்களையும் முன்வைத்து, குறிப்பாக ஃபித்னாவுடைய காலத்திலே நாங்கள் செய்கிற அமல்களுக்கு மலையளவு பாரமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு பிடி தங்கத்தை சதக்கா கொடுத்தாலும், ஒரு பிடி தங்கத்தை நாங்கள் சதக்கா கொடுக்கிறோம், சஹாபாக்களுடைய அமலுடைய பெருமதியை நபி அவர்கள் எப்படி சொன்னார்கள், சாதாரண ஒரு மனிதன் உஹது மலையுடைய அளவு, உஹது மலையுடைய அளவு பாரமான மனிதனால் சுமக்க முடியாத உஹது மலையுடைய அளவு ஒரு சாதாரண மனிதன் சதக்கா கொடுக்கிறார் என்றால், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு பிடி தங்கத்தை சதக்கா கொடுத்தால் சாதாரண மக்கள் உஹது மலையுடைய பாரத்தின் அளவு தங்கத்தை சதக்கா கொடுத்தாலும் உங்களுடைய சதக்காவுக்கு அந்த மனிதர்களுடைய சதக்கா ஈடாகாது. உஹது மலை அளவு நாங்க சதக்கா கொடுக்கிறோம். நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு சஹாபி ஒரு புடி தங்கத்தை கொடுக்கிறாரு, ஒரு பவுனை கொடுக்கிறாரு, நாங்க உஹது மலையுடைய அளவு பாரமான தங்கத்தை கொடுத்தாலும் அந்த சஹாபாக்கள் கொடுத்த ஒரு புடி தங்கத்துக்கு ஈடாகாது. ஆனால் நாங்கள் செய்கிற சோதனைகளுடைய நேரத்திலே நாங்கள் செய்கிற வணக்கத்தை பற்றி இபாதத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த விடயத்திலே சஹாபாக்களை விட 50 சஹாபாக்களுடைய நன்மையை ஒரு வணக்கத்துக்கு ஒரு இபாதத்துக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் நிச்சயமாக எங்களுடைய வணக்கங்கள் அது எங்களுடைய தனிநபர்களோடு சம்பந்தப்பட்ட வணக்கமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட வணக்கங்களாக இருக்கலாம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட வணக்கமாக இருக்கலாம். நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விடயம் தான், 3 பேர்கள் ஒரு பயணம் போனார்கள், ஒரு இடத்திலே ஒதுங்குகிறார்கள், குகையிலே ஒதுங்குகிறார்கள், குகை மூடப்படுகிறது, வெளியே வர முடியாது, தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். இப்போது அவர்கள் பல விடயங்களை யோசிக்கிறார்கள். கடைசியாக ஒருவர் சொல்கிறார், நீங்கள் தனிப்பட்ட முறையிலே இஹ்லாஸோடு யாரும் காணாத இறைவனுக்காக செய்த வணக்கத்தை முன்னிறுத்தி சோதனைகளை போக்குமாறு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஒருவர் சொல்கிறார், நான் எனது பெற்றோர் அவர்களுக்குத்தான் நான் சம்பாதிப்பதில், நான் கறக்கின்ற பாலை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு முன்னால் என்னுடைய உமாவுக்கும் பாப்பாவுக்கும் கொடுத்து விட்டுத்தான் எனது பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். ஒரு தடவை வருகிறேன், பெற்றோர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்பாட்ட என்னால் முடியவில்லை, பெற்றோரின் தூக்கத்தை கெடுக்க நான் நினைக்கவில்லை, எனது பிள்ளைகள் பசியிலே அழுகிறார்கள், பால் சேர்த்து அழுகிறார்கள், பெற்றோர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பிள்ளையா எனது தாயா தகப்பனா என்று நான் பார்த்தேன், இல்லை, நான் இவ்வளவு காலமாக என்னுடைய உமாவுக்கும் பாப்பாவுக்கும் நான் கொண்டு வர பால குடுத்ததுக்கு பொறவுதான் என்ற பிள்ளைகள் பிடிக்கோடும், அதுதான் என்னுடைய வளமையான அமல். அன்றைய தினத்தில் யா அல்லாஹ் எனது பிள்ளைகள் எனது காலை பிடித்து அழுகிற போது பிள்ளைகளுக்கு நான் அந்த பாலை கொடுக்காமல் எனது உமாவுக்கும் பாப்பாவுக்கும் அவங்க எலும்பு வரைக்கும் அவட காலுக்கிட்ட நின்றுட்டு எலும்பினவுடன் அவங்களுக்கு இந்த பாலை கொடுத்தேன், 2 பாலை நான் கொடுத்தேன், யா அல்லாஹ் இந்த அமல் உனக்காகத்தான் நான் செய்தேன், யாரும் பார்க்கவில்லை, பிள்ளைகளின் அன்பை கூட நான் பார்க்கவில்லை, பெற்றோரை நான் மதித்தேன், இது விருப்பம் என்றால் உனக்காக செய்திருந்தால் இந்த சோதனைகளை விட்டும் வெளியேறுகின்ற வழியை திறப்பாயாக. கல் கொஞ்சம் அசைய ஆரம்பிக்குகிறது, ஆனால் வெளியே வர முடியாது. 2 நபர் அவருடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சொல்கிறார், தனிமையில் இருக்கிற போது அழகான பெண் என்னை தவறின் பக்கம் அழைக்கிற போது, நான் அந்த பெண்ணை அழைக்கிற போது அந்த பெண் நீ அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்ன நேரத்தில் நான் உனது அச்சத்தின் காரணத்தினால் எனது ஆசையை நான் கட்டுப்படுத்தி உனக்கு பயந்தேன் யா அல்லாஹ். யாரும் இதை பார்க்கவில்லை, நானும் அந்த பெண்ணும் தான் அங்கிருந்தோம், யாரும் பார்க்கவில்லை, உன்னை தவிர இஹ்லாஸோடு செய்திருக்கிறேன், இந்த சோதனையை விட்டு வெளியேறுகின்ற அவகாசத்தை தருவாயாக. கல் கொஞ்சம் அசைய ஆரம்பிக்குகிறது. 1 நபர் தனது குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கத்தை செய்கிறார், 2 நபர் தனது தனிப்பட்ட பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட மானத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை முன்வைத்து துவா செய்கிறார், 3 நபர் வியாபாரத்தோடு கொடுக்கல் வாங்கலோடு மற்ற மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை முன்வைக்கிறார். சொல்கிறார், எனது வீட்டிலே ஒருவர் வந்து வேலை செய்வார், ஒரு தடவை வேலைக்கு வருகிறார், சம்பளத்தை பெறாமல் கூலியை பெறாமல் சென்று விடுகிறார், அவருடைய கூலி அது எனக்கு ஹராம், அந்த பணத்தை நான் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அதை நான் அதன் மூலம் ஒரு மாட்டை வாங்குகிறேன், 2 மாடுகள் ஆகுகிறது, அது மாட்டு பண்ணையாக மாறுகிறது. பல வருடங்களுக்கு பின்னால் அந்த மனிதன் என்னிடத்திலே வந்து கேட்கிறார், இத்தனை வருடத்துக்கு முன்னால் உங்களுடைய வீட்டிலே நான் வேலை செய்தேன், அதற்கான கூலியை நான் பெறவில்லை, அந்த கூலியை தாருங்கள், நான் சொன்னேன் உனக்கு முன்னால் விளங்குகிற இந்த மாட்டு பண்ணை முழுக்க உனக்குத்தான் சொந்தம், அதுதான் உனது கூலி. அவன் சொல்கிறான், இல்லையே, ஆச்சரியப்படுகிறான், பரிகாசம் செய்யாதீர்கள், என்னை ஏமாற்றாதீர்கள், என்னுடைய ஒரு நாளுடைய கூலியை தாருங்கள். என்னை சகோதரர்களே, அந்த மனிதர் சொல்கிறார், நீ கூலி எடுக்காமல் போய்விட்டாய், நான் பயந்து அல்லாஹ்வுக்காக அந்த கூலியின் மூலம் மாடை வாங்கினேன், அது பண்ணையாக மாறிவிட்டது, ஒரு ஃபார்மாக மாறிவிட்டது, நீ எடுத்துக்கொண்டு போவாயாக. இந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார், யா அல்லாஹ், அந்த கூலியாளி கூலித்தொழில் செய்த மனிதன் பல வருடங்களுக்கு பின்னால் அவர் வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இத்தகில்லாக வலா தகுலின்மி, ஏ எஜமானே, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், எனக்கு அநியாயம் செய்திடாத. அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அவனுக்கு கொடுக்கின்ற கூலியை விட, அந்த கூலியின் மூலம் உருவாக்கப்பட்ட பெருகிய அந்த மாட்டு பண்ணையை அவனுக்கு நான் கொடுத்து விட்டேன் யா அல்லாஹ், எனது முயற்சியின் மூலம் உருவாக்கப்பட்ட அந்த பண்ணையை உனக்காக நான் கொடுத்தேன். இதை யாரும் பார்க்கவில்லை. நானும் அந்த கூலி தொழிலாளியும் அறிந்த ஒரு விடயம். இதை வைத்து உன்னிடத்திலே துவா செய்கிறோம், எங்களுடைய சோதனைகளை போக்குவாயாக என்று அவர்கள் துவா செய்கிறார்கள். மூன்று பேர்களும் தனிமையில் செய்த இறைவனுக்காக செய்த வணக்கத்தை முன்வைத்து துவா செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அவர்கள் வெளியாகுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை, இந்த விடயத்தை ஸஹாபாக்களுக்கு சொன்னார்கள். நபியுடைய காலத்தில் நடந்த விடயம் அல்ல, பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த விடயம். படிப்பினைக்காக ஸஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், சோதனைகள் வருகிற போது நீங்கள் செய்கிற மிக முக்கியமான நிச்சயமாக சோதனைகளை விட்டும் வெளியாகுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்று சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது, வபுகவு இலைஹில் வசீலா, உங்களுடைய அமல்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே சோதனைகளை போக்குவதற்காக துவா செய்யுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஈமானோடு வாழ்ந்து, ஈமானை பாதுகாத்துக் கொண்டு, அமல்களின் பால் நெருங்கி, இறைவனின் ருதுவானை பொருத்தத்தை பெறும் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருவானாக. யாழ்வுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்வுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தையும், எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட இந்த சோதனையும் இந்த பித்னாவையும் போக்கி உலகத்திலே வாழ்கின்ற இஸ்லாமிய சமூகத்துக்கு வெற்றியையும் விமர்சனத்தையும் கொடுப்பாயாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.